الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا سرتك حسناتك وساءتك سيئاتك فأنت مؤمن، أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் தவறுகள் செய்வது, பாவங்கள் செய்வது என்பது இயல்பான ஒன்று. தவறுகள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவன் அல்ல மனிதன். மலக்குகளை மட்டும்தான் அல்லாஹ் பாவ சிந்தனைகளை விட்டும் ஆசாபாசங்களை விட்டும் அல்லாஹ் தூய்மையான நிலையிலே படைத்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அறவே ஏற்படாது. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் எதை ஏவினானோ அதற்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். இது மலக்குகளுடைய தன்மை. மனிதனை பொறுத்தவரை தவறுகள் செய்வதென்பது, பாவங்கள் செய்வதென்பது மனிதனுடைய இயல்பு, இது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதன் தவறு செய்துவிட்ட பிறகு, ஒரு பாவம் செய்த பிறகு அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அவன் நல்லவனா கெட்டவனா. பாவமே செய்யாத மனிதன் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லா மனிதனும் தவறு செய்யக்கூடியவன், எல்லா மனிதனும் பாவங்கள் செய்யக்கூடியவன். ஆனால் அதே நேரத்தில் தவறு செய்த பிறகு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மனோநிலை என்ன? அந்த வகையில் பார்க்கிற போது பாவம் செய்வது என்பது இயல்பானது. ஆனால் ஒரு பாவத்தை நியாயப்படுத்துவது, ஒரு தவறை நியாயப்படுத்துவது, அதுதான் அல்லாஹ்விடத்திலே பெரும் குற்றம். ஒரு மனிதன் பாவம் செய்து விடுகிறான், தவறு செய்த பிறகு தான் செய்த தவறை எண்ணி வருந்துகிறான். அவனுடைய உள்ளத்திலே உறுத்தல் ஏற்படுகிறது. நான் ஒரு தவறு செய்து விட்டேன், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் என்கிற உறுத்தல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமானால் அல்லாஹ் அவனுக்கு தௌபாவுடைய வாசலை திறந்து வைக்கிறான். இதற்கு மாற்றமாக ஒரு பாவத்தை செய்த பிறகு, ஒரு தவறை செய்த பிறகு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் வரவில்லை, எந்த உறுத்தலும் வரவில்லை. அதற்கு மாற்றமாக தான் செய்த தவறை நியாயப்படுத்துகிறான், தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்துகிறான். இது ஷைத்தானுடைய பண்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தவறு செய்தார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்த உடனேயே தான் செய்த தவறை உணர்ந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே விவாதம் செய்யவில்லை, அல்லாஹ்விடத்திலே தான் செய்த தவறை நியாயப்படுத்தவில்லை. சொன்னார்கள்: ரப்பனா வலம்னா அன்புசனா, இறைவா நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் என்று சொல்லி உடனே தான் செய்த தவறை எண்ணி அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டாங்க. ஷைத்தானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். அல்லாஹாலா ஆதம் அலை இஸ்லாமிற்கு சஜிதா செய்யும்படி சொன்னபோது ஷைத்தான் மட்டும் செய்யவில்லை, இபிலீஸ் மட்டும் செய்யவில்லை. இபிலீஸ் சஜிதா செய்ய மறுத்த போது அல்லாஹ் ஷைத்தானை உடனே தூக்கி எறியவில்லை, உடனே அல்லாஹ் ஷைத்தான் மீது தன்னுடைய சாபத்தை இறக்கவில்லை. அல்லாஹ் ஷைத்தானுக்கும் ஒரு அவகாசம் கொடுக்கிறான், இபிலீஸுக்கும் அல்லாஹ் ஒரு அவகாசம் கொடுக்கிறான். அல்லாஹ் இபிலீஸை பார்த்து கேட்டான்: மா மனஅக, இபிலீஸ நீ சஜிதா செய்யாமல் இருந்ததற்கான காரணம் என்ன? நான் சஜிதா செய்யும்படி சொன்னேன், எல்லா வானவர்களும் ஆதமிற்கு சஜிதா செய்தார்கள், நீ மட்டும் ஏன் சஜிதா செய்யவில்லை என்று அல்லாஹ் இபிலீஸிடமும் ஒரு கேள்வி கேட்கிறான். நீ ஏன் சஜிதா செய்யலை? அந்த நேரத்தில் இபிலீஸ் மட்டும் ஏதோ நான் செய்யாமல் விட்டுட்டேன், என்னுடைய தவறு தான், என்னுடைய மனோயிச்சையினால் செய்யாமல் விட்டுட்டேன்னு சொல்லியிருந்தால் அல்லாஹ் இபிலீஸையும் மன்னித்திருப்பான், அல்லாஹ் ஷைத்தானையும் மன்னித்திருப்பான். ஆனால் அவன் செய்தது என்ன? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீ சஜிதா செய்யவில்லை என்று கேட்டபோது தான் செய்யாததை நியாயப்படுத்தி பேசினான். என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், ஆதமை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய், மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு நெருப்பில் படைக்கப்பட்ட நான் எப்படி சஜிதா செய்ய முடியும்? இந்த தர்க்கம் செய்தான், இந்த விவாதம் செய்தான், அல்லாஹ் அவனை தூக்கி எறிந்தான். தன்னுடைய அருளை விட்டு சபிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ் அவனை விரட்டி அடித்தான். ஆக எந்த மனிதன் தவறு செய்த பிறகு அதை நியாயப்படுத்துகிறானோ, அந்த தவறை சரிகட்ட முயற்சிக்கிறானோ, அது சரி என்று வாதிடுகிறானோ இவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் தூக்கி எறியப்பட்டவர்கள். எனவே இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது அதுதான், தவறுகள் செய்கிறோம், இந்த தவறை எப்படி நாம் பார்க்கிறோம்? இன்றைக்கு பல தவறுகள் நடக்கிறது, ஆனால் என்ன சொல்கிறோம், எல்லாம் நடக்கிறதாங்க, என்ன செய்ய முடியும், அதெல்லாம் பார்த்தா முடியாது, அதெல்லாம் இந்த காலத்தில் பார்த்தா முடியாது, இப்படி தவறை நியாயப்படுத்துகிறோம். ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஹராம், அதெல்லாம் பார்த்தா முடியாது, அஜித்துமார் சொல்கிறது சொல்லுவாங்க, நாம் செய்கிறது செய்யணும், தவறை நியாயப்படுத்துகிறோம், ஒரு குற்றத்தை நியாயப்படுத்துகிறோம். தவறு என்கிற உணர்வு இருந்தால் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். அவன் எவ்வளவு பாவம் செய்யட்டும், எவ்வளவு அநியாயம் செய்யட்டும், ஆனால் நான் தவறு செய்கிறேன் என்கிற குற்ற உணர்ச்சி இருக்கிற வரை தௌபாவுடைய வாசல் அடைக்கப்படுவதில்லை. ஆனால் தவறு செய்த பிறகு நான் செய்தது சரி என்று வாதிடுகிறான், நான் செய்வது சரி என்று வாதிடுகிறான், இது நியாயமானது என்று சொன்னால் அல்லாஹ்தலா அவனை தூக்கி எறிந்து விடுகிறான். இதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிற வரலாறு. பாருங்கள், நபிமார்கள் ஒரு தவறு யதார்த்தமாக நடந்துவிட்டால் அவர்கள் எப்படி பதறி போகிறார்கள், எப்படி துடித்து போனார்கள் என்பதற்கு குர்ஆன் நமக்கு அழகான வரலாறை சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நகரத்தில் ஒரு நாள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். இது குர்ஆன் சொல்கிற சம்பவம். வெளியே வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இனத்தை சார்ந்த ஒருவரும் ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்த ஒருவரும் தங்களுக்கு இடையில தர்க்கித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இனத்தை சார்ந்த ஒரு பனு இஸ்ரவேலரும் ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்த ஒருவரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சண்டை போடுகிற ரெண்டு பேரையும் விளக்குறதுக்காக போறாங்க. ரெண்டு பேரையும் விளக்கும் போது அப்படி கையை வச்சு தடுத்த நேரத்தில் ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்தவன் இறந்து போயிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொலை செய்கிற எண்ணம் இல்லை, யாரையும் அடித்து தாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, சண்டை போட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இனத்தை சார்ந்தவரும் ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்தவரும் சண்டை போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுக்க போறாங்க, ரெண்டு பேரையும் விளக்கி விட போறாங்க. அப்படி விளக்கிய நேரத்தில் அவங்களுடைய கைப்பட்டதில் அந்த ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்தவர் இறந்து விடுகிறார். இப்போ அவர் இறந்து விட்டாலும் இந்த கொலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. அவர்கள் அவனை அடிக்க வேண்டும் என்றோ, அவனை தாக்க வேண்டும் என்றோ, அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவே இல்லை, யதார்த்தமாக விளக்கினார்கள், அவன் இறந்து போயிட்டான். ஆனால் அவர்களுடைய மனம் என்ன சொன்னது, திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறது, அவர்கள் அந்த தவறை நியாயப்படுத்தலை, நான் யதார்த்தமாக தடுத்தேன், அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லலை. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது ஷைத்தானுடைய செயல், இன்னஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல், ஷைத்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய விரோதி என்று சொல்லிட்டு அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, ரப்பி இன்னி ஜலம்து நஃப்ஸி, இறைவா நான் அநியாயம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. யதார்த்தமாக நடந்தது, திட்டமிட்டு நடக்கவும் இல்லை, கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெறவும் இல்லை, யதார்த்தமாக நடந்த அந்த தவறை கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் நியாயப்படுத்தல, சொன்னாங்க என்னுடைய தவறு என்று அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இது நபிமார்களுடைய நிலை, இதுதான் சஹாபா பெருமக்களுடைய நிலை. ஒரு தவறு அவர்கள் புறத்திலிருந்து யதார்த்தமாக நடந்தால் கூட அந்த தவறுக்காக வருந்தினார்கள், துடித்தார்கள். ஒரு போர்க்களத்தில் உஸாமத் இப்னு ஸைத் என்கிற ஒரு சஹாபி, பெருமானாருக்கு பிரியமான ஒரு சஹாபி, ஒரு யுத்த களத்திலே காஃபிர்களில் ஒருவரை அவர்கள் துரத்தி கொண்டு போறாங்க. அவர் ஏராளமான முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார் அந்த காஃபிர். அவரை துரத்தி கொண்டு உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள் பின்னால போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த காஃபிர் ஒரு கட்டத்தில் ஓட முடியாம ஒரு மரத்துக்கடியில் ஒதுங்கி ஒதுங்கிறாங்க. உஸாமா பின்னாலேயே துரத்தி கொண்டு சென்றவர் மரத்துக்கு பக்கத்தில் போயிடுறாங்க. உடனே அதுவரை காஃபிராக இருந்த அவர், உஸாமாவை கண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த மனிதர், நான் முஸ்லீம், நான் கலிமா சொல்கிறேன் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிடுறான். அந்த நேரத்தில் என்னங்க கலிமா சொல்கிறான். உஸாமத் இப்னு ஸைத் பார்க்குறாங்க, இத்தனை முஸ்லீம்களை கொலை செய்த பிறகு நான் அவரை தாக்க வருகிறேன் என்பதற்காக, என்னுடைய வாளிலிருந்து தப்பிப்பதற்காக, தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இவன் பொய் சொல்லி கலிமா சொல்கிறான். இவனுடைய கலிமாவில் இஹ்லாஸ் கிடையாது, இவனுடைய கலிமாவில் தூய்மை கிடையாது, இவன் உயிரை காப்பாற்றுவதற்காக தான் கலிமா சொல்கிறான் என பல முஸ்லீம்களை கொலை செய்து விட்டு வந்திருக்கிறான். இவர் பின்னால் துரத்தி கொண்டு சென்றவர் அவங்க கொலை செய்ய போகிற நேரத்தில் கலிமா சொல்கிறான். அதனால் உஸாமா நினைச்சாங்க இவன் பொய்யன் என்று கருதி அந்த காஃபிரை கொலை செய்து விடுகிறார்கள். அவன் கலிமா சொன்னான், கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தம் வருது, அவன் என்னதான் இருந்தாலும் கடைசியில் கலிமா சொன்னானே, நாம் கொலை செய்து விட்டோமே என்று மனதுக்குள் உறுத்தல் வருகிறது. உடனே பெருமானார்ட்ட வந்து சொன்னாங்க, யார சூரல்லா, ஒரு காஃபிர் பல முஸ்லிம்களை கொலை செய்தான், கொலை செய்து அவன் ஓடுகிற போது நான் பின்னால் துரத்தி கொண்டு சென்றேன், என்னுடைய வாளால் அவனை தாக்க நெருங்கும் போது அவன் கலிமா சொன்னா அது உண்மையிலுமே இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை, தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சொன்னான், நான் அவளை கொலை செய்து விட்டேன்னு சொல்றான். பெருமானார் சொன்னார்கள், அவனுடைய உள்ளத்தை பிளந்தா நீ பார்த்தாய், அவன் வாயிலே களிமா சொன்னானா உள்ளத்திலிருந்து களிமா சொன்னானா என்று உனக்கு எப்படி தெரியும்? நாளை மறுமை நாளில் அவனுடைய இந்த களிமா உனக்கு எதிராக வருகிற போது நீ என்ன செய்வாய்? அவன் உண்மையிலுமே உள்ளத்தோடு களிமா சொல்லியிருந்து நாளை மறுமை நாளில் இந்த களிமா உனக்கு எதிராக வருகிற போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டாங்க. உடனே உசாமத்து பின் ஜைத் அவர்கள் எவ்வளவு துடிச்சு போனாங்கன்னு சொன்னா, பொதுவாக யுத்தகலம் என்று வந்து விட்டார், போர்க்களம் என்று வந்து விட்டால் அங்கே நியதிகள் கிடையாது, போரில் யாரும் யாரையும் எப்படி வேண்டுமானாலும் வெட்டலாம். உசாமத்து பின் ஜைத் அவர்கள் அந்த தவறை நியாயப்படுத்தலை, இல்லை அவன் பொய்யா தான் சொன்னான், அவன் களிமா சொல்கிற நோக்கத்தில் சொல்லலை என்று நியாயப்படுத்தலை, சமாதானம் சொல்லலை. அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னால் நான் இறந்து போயிருக்கக்கூடாதா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னால் நான் இறந்து போயிருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, ஒரு தவறை செய்த பிறகு அது யதார்த்தமாக நடந்தால் கூட சஹாபா பெருமக்கள் துடித்து போய் விடுவார்கள். இது ஒரு மூமினுடைய உண்மையான நிலை. எந்த ஒரு தவறானாலும் சரி, அது தவறு என்கிற உணர்வு இருக்க வேண்டும், உறுத்தல் இருக்க வேண்டும். இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மூமின் யார், பெருமானார் ஒரு அழகான அடையாளம் சொன்னாங்க, இதா சர்ரத்த ஹசனாத்துக்க, நீ செய்யக்கூடிய நல்லறங்கள், நீ செய்யக்கூடிய சாலிஹான அமல்கள் உனக்கு மகிழ்ச்சி அளித்தால், ஒசா அக்க செய்ய ஆத்துக்க, நீ செய்யக்கூடிய தீமைகள், நீ செய்யக்கூடிய பாவங்கள் உனக்கு கவலையை தந்தால், அந்த மோமின், நீ மோமின், மோமினா இல்லையா என்பதற்கு சொன்னாங்க, உன்னுடைய நல்ல அமல்கள் உனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், நீ செய்யக்கூடிய பாவங்களும் நீ செய்யக்கூடிய தீமைகளும் உனக்கு கவலையை தந்தால் நீ மோமின் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தவறு செய்த பிறகு அந்த தவறை கொண்டு உறுத்தல் வறுமையானால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க காத்திருக்கிறான். யார் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துகிறானோ அவர்களது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. இன்றைய முஸ்லிம்களாகிய நாம் இந்த நிலையில் தான் இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்முடைய வியாபாரத்திலாகட்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலாகட்டும், நம்முடைய திருமண விஷயங்களிலாகட்டும், என்ன தவறுகள் செய்கிறோமோ முதல்ல அதை தவறு என்று ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம் இல்லை. 1000 சாக்குகள் சொல்கிறோம், 1000 காரணங்கள் சொல்கிறோம். தபூக் போர்க்களத்திலே ஒரு 3 சஹாபாக்கள் யதார்த்தமாக அவங்களால போக முடியாமல் பின்தங்கிடுறாங்க. தபூக் போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு இக்கட்டான நிலையிலே நடந்த போர். அந்த போருக்கு ஒரு 3 சஹாபாக்கள் பெருமானாரோடு போய் சேர்ந்துக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லி இருந்து கடைசியில் அந்த போருக்கே போகாமல் உட்கார்ந்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்தும் திரும்பி வர்றாங்க. பெருமானார் எப்போ போரிலிருந்து திரும்பி வந்தாலும் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பெருமானார்கிட்ட போய் பொய் சொல்லுவாங்க, சாக்கு போக்கு சொல்லுவாங்க, நாங்கள் ஏன் வரல என்று பொய் காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த 3 சஹாபாக்கள் ஒரு சஹாபி காபுபுனு மாலிக் அவங்க சொல்கிறாங்க, நானும் பெருமானார் இடத்துல சென்றேன், அவங்க அந்த போரில் கலந்து கொள்ளலை, நானும் பெருமானார் இடத்துல சென்றேன், சென்று சொன்னேன், யார சூழல்லா நான் இந்த போருக்கு வரவில்லை, ஆனால் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, நான் நினைத்தால் என்னுடைய வாத திறமையை கொண்டு என்னுடைய வாக்கு சாதுரியத்தை கொண்டு உங்களிடத்திலே பொய்யான காரணங்களை 1000 காரணங்கள் நான் சொல்ல முடியும், நான் பொய்யான காரணங்களை சொன்னால் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, உண்மையான காரணம் என்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய பொருளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையினால்தான் இந்த போருக்கு வராமல் நான் பின்தங்கினேன் என்று சொன்னார். ஆக இது ஒரு முஸ்லிமுடைய நிலை, ஒரு தவறை செய்தால் அந்த தவறை ஏற்றுக்கொள்வது. ஆனால் இன்றைக்கு நம்மிடம் இந்த பக்குவம் இல்லை. ஒரு திருமணத்தில் நடக்கிற அனாச்சாரம், ஒரு திருமணத்தில் நடக்கக்கூடிய தவறான கலாச்சாரங்கள், இதை சொன்னால் நம்ம அதை நியாயப்படுத்துவதற்கு, அதை சரி காண்பதற்கு 1000 காரணங்கள் சொல்கிறோம். ஒரு வியாபாரத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சொன்னால் அதை எப்படியெல்லாம் சரி என்று வாதிட முடியுமோ அதை சரி என்று வாதிட பார்க்கிறோம். இது ஷைத்தானுடைய பண்பு. ஷைத்தான் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், அதை சரி என்று வாதிட்டான். எனவே யார் பாவத்தை சரி என்று வாதிடுகிறானோ அவன் ஷைத்தான், யார் பாவத்தை தவறு என்று உணர்கிறானோ அவன் மனிதன். இதுதான் நமக்கு குர்ஆன் பெருமானாருடைய வாழ்க்கை சஹாபாக்குடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுத்தரப்படுகிற பாடம். எனவே தவறுகளை தவறுகள் என்று உணரும் போது அல்லாஹ் தௌபாவுடைய வாசல்களை விசாலமாக திறந்து வைத்திருக்கிறான். அப்படி தவறுகளை உணர்ந்து தம் பாவங்களை எல்லாம் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்கு அல்லாஹ் பல வழிகளை வைத்திருக்கிறான், பல வணக்கங்களை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட வணக்கங்களில் ஒன்றுதான் புனிதமான ஹஜ். மனிதன் தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து அல்லாஹுக்கு முன்னால் செல்கிற போது அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க காத்திருக்கிறான். அத்தகைய வழிகளில் ஒன்றுதான் அல்லாஹத்தலா இந்த புனிதமான ஹஜ்ஜையும் வைத்திருக்கிறான். இந்த காலகட்டம் உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலிருந்தும் திருமக்காவை நோக்கி ஹாஜிகள் வரக்கூடிய காலகட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று வணக்கங்கள் குறித்து இப்படி சொன்னார்கள். இந்த மூன்று வணக்கங்களும் ஒரு மனிதன் அதற்கு முன்னால் என்னென்ன தவறுகள் செய்தானோ அந்த எல்லா தவறுகளையும் அழித்துவிடும். இது வேற எந்த வணக்கத்திற்கும் இந்த சிறப்பு இல்லை. மூன்று வணக்கங்களை பற்றி நபி சொன்னார்கள். இந்த மூன்று வணக்கத்தின் மூலமாக ஒரு மனிதன் முன்னால் என்னென்ன தவறுகள் செய்தானோ அந்த தவறுகள் எல்லாம் அடிபட்டு போய்விடும். முதலாவது இஸ்லாம். ஒருவர் காஃபிராக இருந்து முஸ்லீம் ஆகிறார், காஃபிராக இருந்து முஸ்லீம் ஆகிறார். அவர் காஃபிராக இருந்தபோது என்ன அநியாயங்கள் செய்திருந்தாலும் சரி, நபி சொன்னாங்க அல் இஸ்லாம் யஹதிமு மா கான கப்லஹு. ஒருவர் குஃபிரில் இருந்து முஸ்லீமாக ஆகிறார் என்று சொன்னால் அவர் காஃபிராக இருந்தபோது செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தவிடுபடியாக்கி விடுகிறான். இது இஸ்லாத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பெருமை. இரண்டாவதாக பெருமானார் சொன்னார்கள் அல் ஹிஜ்ரத்து தஹதிமு மா கான கப்லஹு. யார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்தார்களோ இந்த ஹிஜ்ரத் அதற்கு முன்னால் அவர் என்னென்ன பாவங்கள் செய்தாரோ அந்த பாவங்களை அழித்து விடும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக நபி சொன்னாங்க அல் ஹஜ்ஜு யஹதிமு மா கான கப்லஹு. ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு முன்னால் என்னென்ன தவறுகள் செய்தாரோ அந்த தவறுகள் அனைத்தையும் ஹஜ்ஜு அழித்து விடுகிறது. ஆனால் நிபந்தனை என்ன? அவருடைய ஹஜ்ஜு மப்ரூராக இருக்க வேண்டும். அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதற்கு முன்னால் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, என்ன பிழைகள் செய்திருந்தாலும் சரி, அந்த ஹஜ்ஜானது அவருடைய எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் புறப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நாம் எல்லோருமே அல்லாஹுடைய வீட்டை காண வேண்டும், அல்லாஹுடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்கிற தேட்டம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே காபாவை பார்ப்பதற்கு மக்கள் எவ்வளவு ஆசைப்பட்டாங்க, எவ்வளவு தேட்டம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஹஜ்ரத் இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுடைய ஒரு பிரபலமான சம்பவம், நானும் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். இப்னு முபாரக் அவங்க சொன்னாங்க, ஒரு கடுமையான வெயில் காலத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை பயங்கரமான வெயில் காலம், மதிய உச்சி வெயில் நேரம். அந்த நேரத்தில் அவங்க பார்க்குறாங்க, தூரத்தில் யாரோ ஒரு மனிதர் தவழ்ந்து வருவது போன்று தெரிகிறது. தவழ்ந்து வர்றாங்க. இப்போ இப்னு முபாரக் யோசிக்கிறாங்க, இந்த கடுமையான வெயில் காலத்தில் இந்த உச்சி வெயில் நேரத்தில் யார் இந்நேரத்தில் வர்றாங்க, அதுவும் தவழ்ந்து வருகிறார்களேன்னு சொல்லி அந்த தூரத்தில் வரக்கூடிய மனிதருக்காக காத்திருக்கிறாங்க. பக்கத்தில் வர வர தெரியுது, ஒரு ஊனமுற்ற மனிதர் கால் ஊனமுற்றவர். அவர் பூமியிலே தவழ்ந்து மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் வந்த உடனே இப்னு முபாரக் அவங்க கேட்டாங்க, இந்த கடுமையான வெயில் காலத்தில் இந்த உச்சி வெயில் நேரத்தில் எங்கே நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அந்த அடியார் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்பதற்காக செல்கிறேன், நான் ஹஜ்ஜுக்காக நான் செல்கிறேன், என்னிடத்திலே வசதி கிடையாது, என்னிடத்திலே வாகன வசதி எதுவும் கிடையாது, அல்லாஹ்வுடைய வீட்டை காண்பதற்காக நான் இந்த ஊனமுற்ற கால்களோடு தவழ்ந்து செல்கிறேன் என்பதாக சொன்னாங்க. உடனே இப்னு முபாரக் சொன்னாங்க, சரி, கடுமையான வெயில் நேரமாக இருக்கிறது, வீட்டிலே வந்து ஓய்வெடுத்து விட்டு செல்லுங்கள் என்பதாக சொன்னபோது அவர் சொன்னார், மற்றவர்கள் எல்லாம் வாகனத்தில் போகிறாங்க, அவங்க சீக்கிரமாக போய் சேர்ந்துருவாங்க, ஹஜ்ஜுடைய நாட்களுக்குள் போய் சேர்ந்துருவாங்க, நான் இரண்டு கால்கள் இல்லாத ஊனமுற்றவன், நான் தவழ்ந்து செல்வதற்குள் ஹஜ்ஜுடைய நாட்கள் முடிந்து விடக்கூடாது, எனவே உங்களுடைய வீட்டில் வந்து ஓய்வெடுத்தால் எனக்கு அந்த ஹஜ்ஜு கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி அவங்கள்ட்ட பேசாமல் அந்த ஊனமுற்றவர் போய்கொண்டே இருக்கிறார். பின்னால் இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை போய் கேட்குறாங்க, சரி, வீட்டில் வந்து ஓய்வெடுக்க தான் மறுத்துட்டீங்க, என்னுடைய ஒரு ஒட்டகத்தை தர்றேன், அதில் ஏறி போங்க, நான் கூட ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன், அவர் ஓட்டி கொண்டு செல்வார், ஒட்டகத்தில் ஏறி போங்க. இப்போ அந்த ஊனமுற்ற மனிதர் சொன்னார், இப்னு முபாரக் அவங்கள்ட்ட பார்த்து கேட்டாங்க, இப்னு முபாரக் அவர்களே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு மாறு செய்து விட்டான், தன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்பட மறுத்து விட்டான், எஜமானுக்கு மாறு செய்த எஜமானுடைய கோபத்திற்கு ஆளாகிய ஒரு அடிமை அந்த எஜமானை சந்திக்க வருகிற போது நடந்து வருவது சிறந்ததா அல்லது வாகனத்தில் ஏறி வருவது சிறந்ததா? ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுடைய கோபத்திற்கு ஆளான பிறகு, எஜமானுடைய அதிருப்திக்கு ஆளான பிறகு அவன் எஜமானை சந்திக்க வருகிற போது நடந்து வருவானா இல்லை வாகனத்தில் வருவானா? இப்போ இப்னு முபாரக் சொன்னாங்க, நடந்து தான் வருவான், நானும் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹுக்கு மாறு செய்தவன், எனவே நான் வாகனத்தில் செல்ல விரும்பவில்லை, நான் தவழ்ந்து செல்கிறேன் என்பதாக அந்த முதியவர், அந்த ஊனமுற்ற மனிதர் சொன்னதாக இவனுள் முபாரக் ரஹமத்துல்லாவுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆக இப்படி ஒரு காலத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் எல்லா மக்களுக்கும் இருந்தது. எனவே யார் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டதோ அவர்கள் காரண காரியங்கள் சொல்லி கொண்டிருக்காமல் உரிய காலத்தில் நாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் தஅஜ்ஜலு பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை விரைவாக செய்யுங்கள். காரணம், யாருக்கு என்ன நிலை ஏற்படும், யாருக்கு எப்போது மரணம் வரும் என்று தெரியாது என்று சொன்னார்கள். எனவே ஹஜ்ஜு கடமையானவர்கள் உரிய காலத்தில் உரிய நேரத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே போல வரக்கூடிய இந்த திலஹஜ்ஜாவுடைய மாதம், இன்னும் ஒரு 10-12 நாட்களிலே திலஹஜ்ஜாவுடைய மாதம் வரவிருக்கிறது. இந்த திலஹஜ்ஜாவுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு மிக்க நாட்கள். நாம் ரமலானுடைய சிறப்பை விளங்கியிருக்கிறோம், ரமலானுடைய மகத்துவத்தை நாம் விளங்கியிருக்கிறோம், லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் ரமலானை எவ்வளவு புரிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களுடைய சிறப்பை நாம் விளங்கவில்லை. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, வருடத்திலேயே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல். வருடத்திலேயே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானவை இந்த துல்ஹஜ்ஜு 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல். இந்த துல்ஹஜ்ஜு 10 நாட்களில் ஒரு மனிதன் ஒரு அமல் செய்தால் ஒரு வருடம் செய்த அமல் கிடைக்கிறது. ஒரு நாள் இரவு நின்று தொழுதால் 1000 இரவுகள் நின்று தொழுத நன்மை கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுனுடைய 10 நாட்களை பற்றி சொன்னாங்க. எனவே அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் நாம் ஆடு வாங்கிறது, குர்பானிக்காக ஆடு வாங்கிறது, மாடு வாங்கிறது, அதிலேயே நம்முடைய நேரங்களை வீணாக்கிறோம், தொழுகையை கதாவாக்கிறோம். குர்பானி கொடுக்கறதுங்கிற அந்த கடமைக்காக நாம் தொழுகை கதாவாக்கி என்ன செய்கிறோம் சொன்னால் அந்த நாட்களுடைய மகத்துவத்தை நாம் தவறவிடுகிறோம். துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்களும் தக்பீருடைய நாட்கள். சஹாபாக்கள் துல்ஹஜ்ஜு பிறை பிறந்து விட்டால் கடைவீதிக்கு வந்தால் தக்பீர் சொல்வாங்க. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைவீதிக்கு வருவாங்க, அவங்க தக்பீர் சொல்வாங்க. அவர்களுடைய தக்பீரை கேட்டு அந்த கடைவீதியில் உள்ள எல்லா மக்களும் தக்பீர் சொல்வார்கள். அந்த கடைவீதியே அல்லாஹு அக்பர் என்கிற அந்த தக்பீரால் குலுங்கும் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. ஆக அது தக்பீருடைய நாட்கள். துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டிய நாட்கள். அதே போலதான் துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்களும் உறவினர்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொன்னாங்க, துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள் கஞ்சத்தனம் இல்லாமல், கருமித்தனம் இல்லாமல், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு மிக தாராளமாக செலவு செய்யும்படி சொன்னார்கள். அதேபோல் அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களுடைய ஒரு அமல் அரஃபாவுடைய நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நோன்பை பற்றி சொன்னார்கள், யார் அரஃபா நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்தைய வருடம் பிந்தைய வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அந்த 10 நாட்களுடைய அமல்களில் பிரதான அமல் தான் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய, உதஹையா என்று சொல்லப்படக்கூடிய அமல். உதஹையாவுடைய சட்டங்கள் அதிகமாக நாம் கேள்விப்பட்டவை. அதில் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பொதுவாக நம்மிடையே இன்றைக்கு ஒரு பரவலான பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரிலேயே குர்பானி கொடுப்பது. இது சட்டப்படி தவறாகும். முதல்ல குர்பானி யார் மீது கடமையோ, யாருக்கு குர்பானி கொடுக்கிற தகுதி இருக்கிறதோ அவர் முதல்ல தனக்காக கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுத்தது போக அவருக்கு வசதி இருந்தால் இறந்து போன அவருடைய தாய்க்காக, இறந்து போன அவருடைய பெற்றோருக்காக, அல்லது இறந்து போன அவருடைய மூதாதையருக்காக கொடுக்கலாம். அது கடமையானவர் தனக்கு போக உபரியாக கொடுக்கலாமே தவிர, கடமையானவர் தனக்கு கொடுக்காமல் இறந்தவருக்காகவே அவருடைய பெயரிலேயே குர்பானி கொடுப்பது. கேட்டால் 10 வருஷமாக அப்படி தான் செய்கிறோம், 20 வருஷமாக அப்படி தான் செய்கிறோம், எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் பழக்கம். மார்க்கங்கிறது குடும்ப பழக்கத்துக்கு பெயர் அல்ல, மார்க்கம் என்பது குடும்ப பழக்கத்திற்கு பெயர் அல்ல. நான் எத்தனை நபர்கள்ட்ட கேட்டால் இந்த காரணங்கள் தான் வருகிறது, நாங்கள் காலங்காலமாக எங்கள் அத்தா பேரில் கொடுக்குறோம்னு சொல்லி. யார் மீது கடமையோ முதலில் அவர் தனக்கு நிறைவேற்ற வேண்டும், இல்லைனா அவர் பாவியாக ஆவார். அவர் தனக்கு நிறைவேற்றியது போக தன்னுடைய உறவினர்களில் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆக கடமையானவர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து தங்களுக்காக முதல்ல கொடுக்கணும். வசதி படைத்தவர்கள் குர்பானி எவ்வளவு அதிகம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆடு குர்பானி கொடுப்பார்கள். ஒன்று தனக்காக கொடுப்பார்கள், இன்னொரு ஆட்டை அறுக்கும் போது பெருமானார் சொல்லுவாங்க, இது என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் குர்பானி கொடுக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கானது என்று பெருமானார் சொல்வாங்க. இந்த உம்மத்தின் மீது பெருமானார் கொண்டிருந்த கருணை, இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பனுடைய வெளிப்பாடு. தனக்காக ஒரு ஆட்டை அறுப்பார்கள், இந்த முழு உம்மத்துக்காக ஒரு ஆட்டை அறுப்பாங்க. இப்போ அதே போல தான் யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்துருக்கிறானோ அவர்கள் தங்களுக்காக கொடுப்பது இந்த உம்மத்து அத்தனை பேருக்காக. யாரெல்லாம் குர்பானை கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்களோ, உதகையாக கொடுக்க முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்காக வேண்டியும் குர்பானை கொடுப்பது. ஆக குர்பானை கொடுக்கிற இந்த அமலை அல்லாஹுடைய பிரியத்தையும் அல்லாஹுடைய தேட்டத்தையும் நாடி நாம் செய்ய வேண்டும். அந்த கடைசி 10 நாட்கள் நேரங்களை வீணாக்காமல் அதிகமாக தக்பீர் சொல்லி அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை பெற வேண்டும். அது வீணாக்கப்படக்கூடிய நாட்கள் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்தித்து தௌராத்துடைய வேதத்தை பெற ஆசைப்பட்ட போது, அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்ட போது அல்லாஹ்வுத்தலா 30 நோன்பு வைக்கும்படி சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நோன்பு வைத்தான். 30 நோன்பு வைத்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய பள்ளியிலிருந்து துர்நாற்றம் வருகிறது என்பதாக கருதி மிஸ்வாக் செஞ்சிட்டான். அப்போ அல்லாஹ்வுத்தலா சொன்னான், இன்னொரு 10 நாள் அதிகமாக வைங்கன்னு சொன்னான். மொத்தம் 40 நோன்பு வைத்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் போய் உரையாடினாங்கன்னு குரானில் வருது. இந்த 40 நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மாதத்தில் வைத்தார்கள்? தஃப்சீரில் வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் வைத்த அந்த 40 நோன்பு துல்காதாவுடைய 1 மாத நோன்பு, துல்ஹஜ்ஜுடைய 10 நாள். துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் நோன்பு வச்சாங்க. அதனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு நோன்பு வைத்தால் ஒரு வருடம் நோன்பு நோத்த நன்மை கிடைக்கும். மொத்தம் 9 நோன்பு, பெருநாள் அன்று நோன்பு வைக்க முடியாது. துல்ஹஜ்ஜினுடைய பிறை பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருடத்தினுடைய நோன்பினுடைய நன்மை கிடைக்கிறது என்பதாக ஹதீஸிலே வருகிறது. எனவே அந்த 9 நாட்களுக்கு யாருக்கு சாத்தியம் இருக்கிறதோ அவர்கள் நோன்புங்கிற இந்த உன்னதமான அமலையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆக இந்த புனிதமான நாட்களை வீணாக்காமல் உதஹியாவுக்கான தயாரிப்புகளை முன்கூட்டியே செய்து அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பிறந்தவுடன் தக்பீர் மற்ற ஏனைய வணக்கங்களை எவ்வளோ அதிகமாக பெற வேண்டும் பெற முடியுமோ அவ்வளோ அதிகமாக செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜை நாடியிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுடைய பயணத்தையும் அல்லாஹ் எளிதாக்கி தந்திருவானாக. கணியத்திற்குரியவர்களே, மிக நெருக்கத்திலே ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கடந்த வாரத்திலேயும் அது பற்றி நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன். அதில் சில உலமாக்களும் இந்த தேர்தலில் சில வார்டுகளை நிற்கிறாங்க, அதை பற்றி சில பேர் விமர்சனம் செஞ்சாங்க அப்படின்னு காதுக்கு வந்துச்சு. பாருங்கள், உலமாக்கள் என்பவர்கள் அரசியலை ஒட்டு ஒதுங்கி இருக்கணும், அரசியலை ஒட்டு விலகி இருக்கணுங்கிற கட்டாயம் அல்ல. உலமாக்கள் அரசியலில் ஈடுபடுவது ஒரு தவறொன்றும் கிடையாது. சொல்லப்போனால் உலமாக்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள். தேவபந்திரி பெரியார்கள் எல்லாம் அரசியலில் இருந்திருக்கிறார்கள், காங்கிரஸில் இருந்திருக்கிறார்கள், முஸ்லீம் லீகில் இருந்திருக்கிறார்கள், பல பதவிகளை வகித்தார்கள். அதன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு எத்தனையோ பல சாதனைகளை படைத்தும் இருக்கிறார்கள். அதனால் உலமாக்கள் தான் உண்மையிலுமே தகுதியானவர்கள். நல்ல மனிதர்கள் அரசியலில் இல்லாத காரணத்தினால தான் சாக்கடைகளும் குப்பைகளும் வந்து அதை அசிங்கப்படுத்தி கொண்டு அதை கேவலப்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நல்லோர்கள் வருவது ஒன்றும் தவறல்ல. அரசியல் என்பது உண்மையிலுமே தூய்மையான மனிதர்களுக்கு சொந்தமானது, நல்ல மனிதர்களுக்கு எனங்க சொந்தமானது. எனவே உலமாக்கள் வருவது என்பது வரவேற்கத்தக்க விஷயமே தவிர அது விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இரண்டாவது, சில தகவல்களை நாம் கேள்விப்படுகிறோம். அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற விஷயம், இதை கடந்த முறையும் நாம் சொல்லி வந்திருக்கிறோம். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி கொடுத்தாலும் சரி, இது ஒரு ஹராம், இது ஒரு லஞ்சம். இது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஹராமை ஒரு லஞ்சத்தை நியாயப்படுத்தக்கூடாது. எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க, இந்த அஜரத்துக்கு மட்டும்தான் தெரியுமான்னு சொல்லி ஒரு தவறை நியாயப்படுத்தினால் அல்லாஹ் சபிக்கிறான். ஒரு தவறை நியாயப்படுத்தினால் அவன் காஃபிராகி விடுகிறான். ஒரு தவறை செய்கிறதுனால அவருக்கும் காஃபிராக மாட்டான், ஆனால் அந்த தவறை நியாயப்படுத்துறது இது சரிதான் என்று வாதிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகிறான். எனவே கோர்ட்டுக்கு யார் பணம் கொடுத்தாலும் சரி, நம்முடைய சுய மரியாதைக்கு இழுக்கு, நம்முடைய தன்மானத்திற்கு இழுக்கு. எனவே அந்த பணத்தை வாங்கி ஓட்டு போட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்படி யார் கொண்டு வந்தாலும் அந்த பணத்தை அவருடைய மூஞ்சில் தூக்கி எறிங்க. இதில் நம்முடைய ஊர் மக்கள் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள். நாம் போய் அந்த பணத்தை கை நீட்டி வாங்கிறது அது மிகப்பெரிய கேவலம். சஹாபாக்களுக்கு பெருமானார் போதித்தது என்ன? ஒரு சாட்டை கீழே விழுந்தால் கூட அடுத்தவர்களிடம் அதை எடுத்து கேட்காதீங்க, நீங்கள் இறங்கி அதை கீழே எடுங்க. ஒரு சாட்டை கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து கேட்கறதுல பெரிய அவமானம் இல்லை. ஆனால் பெருமானார் சஹாபாக்களுக்கு போதித்தது என்ன? ஒரு சாட்டை விழுந்தால் கூட அடுத்தவனிடம் கேட்காது, நீ இறங்கி அதை எடுத்துக்கொள். இதுதான் நம்முடைய மார்க்கம், நமக்கு கற்றுத்தந்திருக்கிற ஒரு போதனையை தவிர அடுத்தவர்களிடம் இந்த கை நீட்டி பணத்தை வாங்குவது என்பது மிகவும் கேவலமானது. அதே போல முஸ்லிம்கள் வாழ்கிற ஊர்களிலே ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்பது நாகரீகமானதாக இருக்க வேண்டும். நான் வந்தால் என்ன செய்வேன் அதை சொன்னால் போதுமே தவிர அடுத்தவர்களை விமர்சிப்பது, அடுத்தவர்களை தாக்குவது இஸ்லாமிய பண்பாடு அல்ல, இது இஸ்லாமிய நாகரிகம் அல்ல. அதே போல மிரட்டி ஓட்டு கேட்பது, அதுவும் சில செய்திகள் காதுக்கு வருகிறது, உண்மையா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இது ஒரு ஜனநாயக நாடு, மக்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். நீங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள் என்று மக்களுக்கு சொல்லுங்கள், வாக்குறுதி கொடுங்கள். ஆனால் அச்சுறுத்துவது, மிரட்டுவது, இது சர்வாதிகாரம். யாருடைய கையிலும் ஆட்சி நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் நினைத்தால் எந்த வினாடியையும் எந்த ஆட்சியையும் தூக்கி வீசுவான். நிரந்தர ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே, நிரந்தர அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே. வேறு யாருடைய கையிலும் ஆட்சி அதிகாரம் என்பது நிரந்தரமானது அல்ல. எனவே நம் கையில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பொதுமக்களை மிரட்டுவது என்பது ஆபத்தானது. இப்படி மிரட்டுவது, முஸ்லீம்களை மிரட்டுவதை பெருமானார் கண்டித்தாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அச்சுறுத்தக்கூடாது, ஒரு முஸ்லீம் ஒரு இன்னொரு முஸ்லீமை மிரட்டக்கூடாது என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபி அவர்கள் கண்டிச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு பெருமானார் சொன்னாங்க, முஸ்லீம்களுடைய கடை வீதியில் கத்தி வால் போன்ற பொருள்களை உருவிய நிலையிலே கொண்டு செல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம்களுடைய கடை வீதியாக இருக்குதுன்னு சொன்னால் கத்தி வால் போன்ற பொருள்களை உருவிய நிலையில் கொண்டு செல்லக்கூடாது. அதை கொண்டு கூட முஸ்லீம்களை துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்னாங்க. எனவே நாம் நேர்மையான முறையிலே உண்மையிலே இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ் நம்முடைய கையில் வெற்றியை தருவான். இந்த நம்பிக்கையில் எல்லாருமே இருங்க, அல்லாஹ்ட துவா செய்யுங்க. யாரை அல்லாஹ் தேர்வு செய்கிறானோ, அல்லாஹ் பொருந்தி கொள்கிறானோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதை விடுத்து மார்க்க விரோதமான, சரியத்திற்கு விரோதமான, இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஐக்கியத்திற்கு விரோதமான காரியங்களை செய்வதென்பது முஸ்லிம்களுக்கு அழகல்ல. எனவே இது போன்ற இந்த முறைகள் எல்லாம் வரக்கூடிய காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும். பிரச்சாரங்களும் சரி, அது நாகரீகமான முறையில் இருக்க வேண்டுமே தவிர அனாச்சாரங்களை விட்டும் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அத்தகைய நல்ல முன்மாதிரியை எல்லா வருங்காலங்களிலே நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். கடைசியாக நம்முடைய பல்லப்பட்டி ஹஜ் சொசைட்டி சார்பாக இந்த ஆண்டு 2nd ஹஜ்ஜுக்காக செல்லவிருக்கிறோம். சுமார் 98 ஹாஜிகளோடு இன்ஷா அல்லாஹ் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செல்லவிருக்கிறோம். நம்முடைய ஊர் மக்களுடைய எல்லாருடைய துவாவும் எல்லாருடைய வாழ்த்தும் இதற்கு தேவைப்படுகிறது. காரணம், இது ஒரு தனியார் நிறுவனம் அல்ல, ஒரு பொது நிறுவனத்தின் அடிப்படையில், ஒரு பொது சேவையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக இருக்கிற காரணத்தினாலே எந்த குறைபாடும் இல்லாமல் நம்முடைய ஹாஜிகள் எந்த சிரமத்திற்கும் ஆளாமல் மிகச்சிறந்த முறையிலே அவர்களுடைய ஹஜ் மக்பூலான மபுரூரான ஹஜ்ஜாக ஆகி அதன் மூலம் இந்த ஊருக்கு எல்லா வகையிலும் பலன்களும் எல்லா வகையிலும் வருங்காலங்களிலே லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் அத்தனை பேரும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்பதாக என் சார்பாகவும் இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.